திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விருந்திலே ஆண்டவர் கண்டவற்றை லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அநேகர் முதன்மையான இடங்களில் வந்து உட்கார விரும்புகிறதை கற்று பார்த்தார். அப்போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு போதனையை கொடுப்பார். 11 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தாழ்மையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். புலிப்பியர் நிருபத்தில் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு சமமான ஒரு ரூபமாக காணப்பட்டவர் நமது ஆண்டவர். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்தவர் நமது ஆண்டவர். சீடர்கள் 12 பேரையும் உட்கார வைத்து கால்களை கழுகி அவர்களிடத்திலே ஒரு போதகர் விதமாக செய்வாரேயானால் நீங்களும் ஒருவரில் ஒருவர் விதமாக செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் நமது ஆண்டவர். அவர் தாழ்மையை குறித்து சொல்லுவாரேயானால் அவர் தாழ்மையை அவர் தன் வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டினவர். அவரை அறைந்த போது கூட அவர் கேட்பார், நான் ஏதாகிலும் தப்பு பண்ணினது உண்டானால் அதை சொல், ஏன் என்னை அறைகிறாய் என்று கற்று கேட்பார். இந்த தாழ்மை என்று சொல்லுவத அநேகர் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பேஸ்ட் வரலாற்றா, அது ஒரு பிரயோஜனம் இல்லாதது. தாழ்மைன்னு சொல்லும் போது எல்லாரும் நம்ம மேல மிதிச்சுட்டு தான் போவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற ஒன்று, ரொம்ப தாழ்மையா இருந்தா இழிச்ச வாயன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தாழ்மையா இருப்பதற்கு பலன் உண்டு என்று வேதத்தில் பார்க்கிறோம். நான் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்கள், தாளந்துகளை அடைந்திருக்கிறவர்கள், அவருடைய அழைப்பை பெற்றவர்கள், தாழ்மையா இருக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்கு நான் தாழ்மையா இருக்கணுமா, இவனுக்கு நான் தாழ்மையா இருக்கணுமா? ஏன் கணவன் மனைவிக்குள்ளால கூட வேதம் அருமையாக சொல்லி இருக்கிறது என்னவென்றால், மனைவி எல்லா காரியத்திலையும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அது எப்படி முடியும் விளங்குறது இல்லையா? இதுதான் எப்போதெல்லாம் வேத வசனம் சேலஞ்ச் பண்ணப்படுகிறதோ அது தீமை, ஈவல். அந்த தீமையை நீங்கள் தீமையினால் வெல்ல முடியாது, நன்மையினால் தான் வெல்ல முடியும். ஆண்டவர் இந்த தாழ்மை குறித்து பேசுவதை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு வீட்டில் போய் அத்தை போட்டு பாருங்கள், அதற்கு பிறகு தீர்மானங்களை எடுங்கள். முக்கியமாக இந்த தாழ்மை திருச்சபையில் இருக்க வேண்டும். நான் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும், மற்றவர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க கூடாது. நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்க வேண்டும், எனக்கு மற்றவர்களின் முன்னுரிமையை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க கூடாது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு திருச்சபை தாழ்மையோடு காணப்படுமையானால் இந்த திருச்சபை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்ற, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் என்ன செய்யப்படுவான், உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆதர், ஒரு ரைட்டர், அவர் வந்து பிசினஸ் வேர்ல்டில் காணப்படுகிறவர், ஜஸ்ட் பாஸ் என்று சொல்லுகிறவர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஸோட தான் அவருடைய தொடர்பு உண்டு. அவர்களுக்காக அவர் எல்லா இடங்களிலும் சென்று அவர்களோடு கருத்து பரிமாறிக்கொள்ளுகிறவர், லீடர்ஸுக்கு போதிக்கிற ஒருவர். ஹி இஸ் நாட் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஹி இஸ் எ செக்குலர் பர்சன். அவர் ஸ்பிரிச்சுவலா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு, பட் செக்குலர் வேர்ல்டில் ஒரு லீடரை பற்றி, ஒரு லீடர்ஸ் இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து சொல்லுகின்ற ஒருவர். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆதர்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவர் வந்து ஹி இஸ் எ கிரேட் டாக்கர். அவர் நிறைய இடங்களுக்கு போய் பேசுகிறவர் பாருங்க. நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்று அவர் குறிப்பிட்டிருப்பது, வேதத்தோடு ஒப்பிட்டு காணப்படுகிறபடியால் அதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறார். அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 13 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹம்பிள் பீப்புள். அதாவது அவர் சொல்றார், ஒருத்தன் தாழ்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சொல்லுகிறது சாதாரண மக்களை குறித்து அல்ல, சிஇஓ சிஎஃப்ஓஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அந்த லெவல்ல உள்ளவங்களை பத்தி அவர் சொல்றார். ஒருத்தன் தாழ்மையா இருக்கிறான்னு சொன்னா அவன்கிட்ட 13 விதமான ஹேபிட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் வந்து பிப்ளிக்கல் ஸ்காலர் அல்ல, செக்குலர் ஸ்காலர். ஆனா அவர் எழுதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா 13 காரியத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்று. முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு லீடர் ஹம்பிள் என்று சொல்வதற்குரிய அறிகுறி என்னவென்றால், அவர் ஹி வில் ஸ்டில் லேர்ன். அவருக்கு வந்து சிச்சுவேஷனலி அவேர்னஸ் இருக்கும்ன்றார். அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு இருப்பார்கள். அது அவருடைய பார்வையின்படி ஒரு குவாலிபிகேஷன், ஒரு ஹேபிட். ஒருத்தன் தாழ்மையா இருப்பான்னு சொன்னா அவன் கற்றுக்கொள்ளுவான். ரெண்டாவது சொல்லுவாங்க, உதவுகின்ற மனப்பான்மை. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு மனப்பான்மை இருக்குமா. மூன்றாவது அவர் சொல்லுவார், பிறர் தேவை என்ன என்று அறிந்து அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானாம். நான்காவதாக, பிறரை அங்கீகரிப்பானாம். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது கார்பரேட் வேர்ல்டில் வந்து லீடர் மற்றவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. யாராம் ஹம்பிளா ஒருத்தன் இருப்பான். ஒருவன் தாழ்மையின் உணர்வோடு இருப்பானே ஆனால் மற்றவர்களுடைய காரியங்களை அவன் அப்ரிசியேட் பண்ணுவான், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவான். ஐந்தாவது சொல்றது, பிறரை புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை. அதாவது ஒரு லீடராக இருக்கும்போது ஒரு தனக்கு கீழ் வேலை பார்க்கிறவருடைய குடும்ப நிலைமை சரீர நிலைமை அறிந்து கொள்ளுவானாம். அப்படியானால் அவனுக்கு ஒரு விடுப்பு தேவையானால் அவர் கொடுப்பார். அதுல வந்து அவர் வந்து பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டு இருக்க மாட்டார். ஆறாவதாக சொல்லுகிறார், பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளுவான். அவன் கற்றுக்கொள்ளுவான், பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதிலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுவான். ஏழாவதாக சொல்லுவார், தன் தவறை ஒப்புக்கொள்ளுவான். தன் தவறை அவன் ஒப்புக்கொள்ளுவான். அதோடு தொடர்ந்து சொல்வார் எட்டாவது, நன்றி சொல்ல தவறவே மாட்டான். சிலவங்க லீடர்ஸ் மற்றவங்கள்ட்ட தேங்க்யூன்னு சொல்றதையே ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக, அதோ ஏதோ இவங்க சொல்றதுனால எல்லா பேரும் அவங்களுக்கு போயிருதுன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு உலகத்துல அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு நன்றி சொல்லுவான். ஹி வில் தேங்க் அதர்ஸ் இன்க்ளூடிங் த வெயிட்ரஸ். அவர் அந்த இதுல எழுதி இருக்கிறார், இன்க்ளூடிங் த வெயிட்ரஸ். தனக்கு அவனுடைய வேலை அது, அந்த வேலை செய்தா கூட ஹி வில் தேங்க் தம். அடுத்து ஒன்பதாவது சொல்றாங்களா, என்னென்ன வாய்ப்புகள் எப்ப வந்தாலும் அதை பயன்படுத்துவான். அது யார் மூலமாக வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்றல்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா பயன்படுத்துவானாம். பத்தாவது சொல்லுகிறார், ஹி வில் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். மற்றவங்களும் முன்னால நிறுத்துவார், முன்னால நிறுத்துவார். வேத புத்தகத்துல ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருகிறது, அதை சொல்லுகிறேன். நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நமக்கு தெரியும். நெகேமியா ஒரு தேவ மனிதன். அவர் வந்து ஜபித்து உபவாசித்து கண்ணீர் சிந்தி ராஜாவோடு பேசி தன் வேலையை கூட துச்சம் என்று விட்டு எருசலேம் அலங்கத்தை கட்டும் பணிக்காக அவர் புறப்பட்டு சென்றவர் நெகேமியா. சன்பலா தோப்பியா என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அவரை எதிர்த்தார்கள், ஜனங்கள் எதிர்த்தார்கள். அவரோடு உள்ளவர்களிடத்தில் சொல்லுவார், ஒரு கரத்தில் ஆயுதங்களை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு கரத்தில் பணி செய்யக்கூடிய காரியங்களை வைத்துக் கொள்ளுங்கள், கட்டுங்கள் என்று சொல்லுவார். எல்லாம் கட்டிட்டாங்க, எருசலேம் ஆலயம் பழுது பார்த்தாயிற்று, அலங்கம் கட்டி முடிந்தாயிற்று. இப்ப பிரதிஷ்ட வருது பாருங்க, பிரதிஷ்ட வருகிறது. அதுலதான் நகைமியாவ நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஒரு பிள்ளையாக பார்க்கிறோம். எல்லா கஷ்டப்பட்டதும் நகைமியா. ராஜாவிடத்தில் போய் கேட்டது, தன் வேலையை விட்டது, எல்லாம் நகைமியா. அந்த பிரதிஷ்ட வரும்போது நகைமியா என்ன செய்வார்னா, நகைமியா ஆசாரியன் அல்ல, அவன் ஆசாரியன் அல்ல.
அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய காரியம் யோசுவாவால தான் முடியும். ஏன்னா யோசுவா ஆச்சாரியன், பிரதான ஆச்சாரியன். இவர் என்ன செய்வார் தெரியுமா, அந்த பெரிய ஆல்டர்ல ஒரே ஒரு ஆசனத்தை போட்டு அதுல யோசுவா உட்கார வைத்துக் கொண்டு நெகேமியா சாதாரண அந்த கட்டின தொழிலாளர்களோடு வந்து நின்று அழுது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பிறரை முன்னிறுத்துவது, ஐயா கஷ்டப்பட்டது நான் தான், ஆனா இந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணப்பட வேண்டியது யோசுவா. பிறரை முன்னிறுத்துவானாம். 11வது சொல்லுகிற பிறர் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுவாராம். நிறைய நேரங்களில் நம்ம அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதாவது யாராவது ஒருத்தங்க நம்மோடு கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். அதுதான் ஒரு தாழ்மையின் அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார். 12வது சொல்லுகிறார், He will always take the offense. ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். எனக்கு ஒரு லீடர் இருந்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் பணிபுரிந்த இடத்துல இருந்தாங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா அவர் சொல்லுவார், ஐ டேக் த ஆஃபன்ஸ், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப இஷ்டம் அவர்னால. ஏன்னா அவர் இப்படியே சொல்லுவார், ஐ வில் டேக் த ஆஃபன்ஸ், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்க கவலைப்படாதுங்க, உங்க வேலைகளை செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார். அது ஒரு தாழ்மையின் அடையாளமா. கடைசியாக 13வது சொல்லப்பட்டிருக்கிறது, பிறரிடம் உதவி கேட்பானா, ஹெல்ப் கேட்பானா, அதுதான் மனத்தாழ்மையின் அடையாளம் என்று அந்த ரைட்டர் வந்து சொல்றார். இந்த 13 காரியத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 13 பிப்ளிக்கலா இருக்குது. பாத்துருங்க, பிப்ளிக்கலா இருக்கு. இதனுடைய நெகட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் ஈவல். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நாம் எடுத்து கொள்ளுவோம். அப்ப ஆண்டவர் இந்த தாழ்மையை பற்றி சொல்லுகின்ற ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த டிரைவர்ஸ்ல 2 டிரைவர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து அக்ரஸிவ் டிரைவர், இன்னொன்னு வந்து பேசிவ் டிரைவர். இந்த பேசிவ் டிரைவர் அப்படின்னு சொன்னா எவனாவது முன்னால போறானா போயிட்டே போட்டோம், ஏன்னா ஓவர்டேக் பண்றானா பண்ணிட்டு போட்டோம், சரி வழிவிடுகிறது, ஹார்ன் அடிக்கிறானா சரி அவன் போயிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அக்ரஸிவ் டிரைவர்ஸ். அவங்க எப்படின்னு சொன்னா அவங்க கார் போனாலே அது ஒரு என்ன என்ன இருக்கும், அது ஒரு ஒரு ஸ்டைலா இருக்கும் சத்தம். அந்த சத்தம் வந்து அதுக்கு மேல அந்த கார் கேட்காது, அதுக்கு மேல அந்த கார் கேட்டுச்சுன்னா கார் அவுட்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அவங்க போறத 10 பேர் பார்ப்பாங்க. அது ஒரு மெஜஸ்டிக் ஒரு லுக்கோட போகும் பார்த்துருக்கு. அக்ரஸிவ் டிரைவர், தே வில் நெவர் லெட் எனிஒன் ஓவர்டேக் தான், அவங்கள விட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த தாழ்மை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுகிறார். நாம் இப்போது ஒரு செக்குலர் மேன் சொல்லுகின்ற காரியங்களை பார்த்தோம். இப்ப ஆண்டவரும் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது தேவன் சொல்லுகிறார், 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஒருவன் தாழ்மையோடு இருப்பானே ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். யாக்கோபும் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், ஹம்பிள் யுவர்செல்ஃப். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தாழ்மையாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம், உங்களை உயர்த்துவாராம். யோசேப்பினுடைய பழைய பாட்டினுடைய யோசேப்பினுடைய அந்த சரித்திரத்திலிருந்து சில குறிப்புகளை சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கத்தக்கதாக சொல்லுகிறேன். சொப்பனம் கண்டது யோசேப். யாக்கோபும் மனைவியும் கூட வந்து வணங்குவாங்க என்கிறது தான் அவன் கண்ட சொப்பனம், யோசேப்பு கண்ட சொப்பனம். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் கண்டாலேயே அப்புறம் நம்ம வந்து சொல்றது என்னன்னு சொன்னா, தேவன் நேற்றுக்கு சொப்பனம் காட்டினாரு. என்ன சொப்பனம், நீ வந்து வணங்க போறான், சரியா? மனைவி கண்டுட்டாங்கன்னா புருஷனுக்கு அன்னையிலிருந்து என்ன கிடையாது, சமாதானமே கிடையாது. காரணம் என்ன, ஆண்டவர் சொப்பனம் காட்டின அந்த சொப்பனத்துல கணவன் வந்து வணங்குறது மாதிரி இருக்குதுன்னு வச்சுட்டீங்களேன், அவ்வளவுதான், கிச்சன் பக்கம் போக மாட்டேன், இதுதான் பிரச்சனையா இருக்கும். ஆனா காண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த யோசேப்பின் மூலமாக. அப்புறம் அப்பா சொல்றாரு, டேய் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போட அப்படின்னு சொன்னோன்னு அந்த பிள்ளை அதை வாங்கிட்டு போறான். கலங்கம் இல்லாத ஒரு பிள்ளை பாருங்க. யோசேப்பினுடைய சரித்திரத்தை மறுபடியும் வாசிங்க. அதுல ஒன்றை நீங்க பாக்கலாம், என்னன்னு சொன்னா, அது எனக்கு தெரிந்தது, எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. என்னன்னு சொன்னா, அண்ணன்மார் இவனை எவ்வளவோ பெருத்தாங்க. யோசேப்பு அதை எங்கெங்கயுமே சொல்லிட்டு தெரிய மாட்டான், போல் சொல்லிட்டு தெரிய மாட்டான், எங்க அண்ணன் என்ன வெறுக்கிறான், இவன் என்ன பத்தி இப்படி பேசுறான் சொல்லவே மாட்டான்.
இவனை பிடிச்சு குழியில போட்டாங்க. இதை பத்தி இவன் பேசவே மாட்டான். என்ன பிடிச்சு குழியில போட்டாங்க, குழியில போட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச மாட்டான் பாருங்க. அதே மாதிரி இந்த பான பாத்திரக்காரன் இவன் செய்த அந்த நன்மையை மறந்து போவான். அதை பத்தி எங்கேன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டான் பாருங்க. அவன் யோ பார்வனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறான். கவனிங்க, உயர்த்தப்படு. உயர்த்தப்பட்ட யோசேப்பு தன்னை குழியில் போட்ட சகோதரர்களை பார்க்கிறான். அவங்க வாராங்க, சாக்கெல்லாம் எடுத்துட்டு வாராங்க. எதுக்குன்னு சொன்னா உணவு வாங்குவதற்கு வாராங்க. ஐயா, அந்த நேரத்தில் ரெண்டு காரியம் நடக்குங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இது வேணும், நீ என்னை அடிமையா வர, நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு, அது இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும்னு சொன்னா, ரஹீம் அழுதான் பாரு, தன் சகோதரர்களை பார்த்து அழுதான். கடைசியில் அப்பா இறந்த பிறகு இந்த சகோதரர்கள் அவனிடத்துல வருவாங்க. வரும்போது யோசேப்பு என்ன கேட்பான் தெரியுமா, நான் தேவனா? இல்லப்பா, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதுங்க. அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Such a beautiful ஒரு பர்சனாலிட்டி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷீகத்துல பாருங்களேன், எனக்கு ஒருவன் தீமை செய்து விட்டு அவன் தீமையை அனுபவிக்கும் போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை என்னிடத்துல இருக்கும் போது நான் தாழ்மை உள்ளவன் அல்ல. அதான் சொல்றது என்னன்னு சொன்ன, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. இரண்டாவதாக தேவன் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, ஆண்மைப்படும்போது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோமா. அவருடைய கிருபை என்று சொல்லும் போது பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா, பவுல் சொல்லுவார் என்னன்னா, என் பலவீனத்துல அவருடைய கிருபை தான் என்னது, பரிபூர்ணமாக விளங்குகிறது. நான் ஒரு பலவீனன் ஐயா, அவருடைய கிருபையினால. வேதவசனம் சொல்கிறது, நிற்பதும் நிர்மூலமாக்காமல் இருப்பதும் அவருடைய கிருபையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாக்கோபு 4 அதிகாரத்துல சொல்லும் போது 6வது வசனத்துல சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். இதைத்தான் 1 பேதுரு 5:5 நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவன் அத பலரிடத்துல கேட்கிறான். அதனுடைய அர்த்தம் சொல்லுவதற்கு கடைசியாக தானியல் வருவார். தானியல்ட்ட அந்த சொப்பனத்தை சொல்லுவார். சொன்னோடனே தானியல் சொல்லுவாரு, இது ராஜாவுக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த சொப்பனத்தை விளக்குவார். சொப்பனத்தை விளக்கி விட்டு அதற்கு ஒரு பரிகாரமும் சொல்லுவார். ஒரு பரிகாரம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ராஜா இந்த சொப்பனத்தின்படி நீங்க வந்து நாசமா போக போறீங்க. அதுதான் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம். ஆனா இதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது சொப்பனத்துல அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தையில இருக்குது. என்ன பரிகாரம்னு சொன்னா, நீங்க உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்க, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யுங்க, நீதி பண்ணுங்க. இதை நீங்க பண்ணி உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. பண்ணுவீங்கன்னா ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயத்தை தருவார் அப்படின்னு சொல்லுவார் தானியேல். 1 வருஷம் கொடுத்தார் ஆண்டவர். சொப்பனம் வந்தாச்சு, அர்த்தமும் கிடைச்சாச்சு. 1 வருஷம் ஆண்டவருக்கு டைம் கொடுப்பார். 12 மாதங்கள் கடந்து சென்ற பெண், ஏழைக்கு உதவி செய்ய சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தாழ்த்த கீழ்ப்படியல, பாவங்களை அறிக்கை செய்ய விரும்பல. வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நாளில் அவன் இதோ மிருகங்களைப் போல அவன் மாறி, மிருகங்களுடைய நகங்கள், மிருகங்களுடைய பற்கள், மிருகங்களுடைய ரூபம், அவன் புல்லத்தின் ஆரம்பிக்கிறான். ஒரு மேட்டுமையான இடத்தில் காணப்பட்ட நேபுகாத்நேச்சர் புல்லத்துங்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நாளில் அவனுடைய புத்தி அவனுக்குள் திரும்ப வந்தது. அந்த புத்தி வந்தபோது நேபுகாத்நேச்சர் சொல்லுகிற வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். தானியேல் 4வது அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு புத்தி கெட்டவன் ஒரு புத்தி பெற்றவன். அந்த புத்தி பெற்ற நேபுகாத்நேச்சர் சொல்லுவார், ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாம், உங்களால எல்லாம் கூடும். ஒருவனை தாழ்த்துவது உங்க கருத்துல தான் இருக்கு, ஒருவனை உயர்த்துவது உங்க கருத்துல தான் இருக்கு. புத்தியிலிருந்து அவன் தேவனோடு பேசுவான், தன்னை தாழ்த்துவான். கர்த்தர் அவனுடைய அந்த மோசமான நிலையிலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு அந்த பதவியை கொடுப்பார் பாருங்க. அதுதாங்க கிருபை, தான் கிருபை. நான் தகுதி உடையவன் அல்ல, ஏன்னு சொன்னா நான் ஒரு நாள்ல வைராக்கியமா இருந்தேன், மாம்ச வெறியில இருந்தேன், நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவன் அல்ல. நான் ஒரு நாள் என் தேவனை நோக்கி, ஆண்டவரே உங்களால எல்லாம் கூடும், ஆண்டவரே நீங்க உயர்த்தவும் நீங்க தாழ்த்தவும் நீங்க வல்லவர். அவன் என்ன சொல்லுவான் பாருங்க, 35வது வசனத்துல தானியேல் 4:35 சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஒரு ராஜா சொல்றாரு, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சொல்லுவார் பாருங்க, என்னன்னா, அவர் தேவன் தமது சித்தத்தின்படியே வானத்தையும் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுக்க தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறிருந்து சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை சொல்றாரு நேபுகாத்நேச்சர். ஆண்டுடைய கருத்தை பிடிச்சு தடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒருவனும் இல்லை என்று தன்னுடைய ராஜரீகத்தை விட்டு அவர் தாழ்த்தும் போது தேவன் செய்கிறது என்ன? கிருபை. என்ன செய்த? அவன் இழந்த பதவிக்கு மறுபடியும் அவனை கொண்டு போய் விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை நம்ம ஒருபோதும் மறந்து போக கூடாது. அப்புறம் கவனிங்க, 3வது ஏசாயா 57:15 அருமையாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, பணிந்தவர்களின் ஆவியை நான் உயர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். இப்ப கவனிச்சிடுங்களேன், என்னிடத்துல பெருமை இருக்குமானா? தட்ஸ் நம்பர் ஒன் சைன். என்னன்னு சொன்னா, எங்கிட்ட யார் கிடையாது? தேவன் கிடையாது, என்னிடத்துல கிடையாது. பெருமையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, பெருமை உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ண மாட்டார். அது வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா சொல்றாரு என்னன்னா, பணிந்தவர்களிடத்துல தாழ்மை உள்ளவர்களிடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயே அவளை சுற்றி கொண்டிருக்கிறார். சுற்றி கொண்டு இருக்கும் போது புறஜாதியார் நாட்டுக்கு அவர் போறார். பக்கத்துல அவர் போறார். இவர் எப்போதெல்லாம் புறஜாதியார் நாட்டுக்கு போறார பாருங்க, ஒரு நோக்கத்தோட போவாங்க. இப்ப போகும்போது ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து விழுறாங்க. விழுந்து என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே என் மகளுக்கு நீங்க சுகம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கும் போது எப்படி கேட்பாங்க பாருங்க. அந்த தாய் அபிதமாக கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவளை சோதிப்பதற்கென்று அல்ல, நான் அதை சொல்லுகிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எம்மா நாய் இது பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுமான். இதை விடவும் இன்சல்ட்டா யாரும் யாரையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்கூட இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளையா, இவங்களுடைய அப்பத்தை நான் எடுத்து நீ யாருன்னா ஒரு நாய்க்குட்டி, உனக்கு நான் போடக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் லிட்டரலா அதனுடைய அர்த்தம். பார்த்துட்டு கானானிய ஸ்திரீ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மெய்தான் உண்மைதான், நாய்கள் பிள்ளைகளுடைய அப்ப நாய்கள் சாப்பிடக்கூடாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழுகிற துணிக்க சின்னமேப்பா, அந்த துணிக்கை தாங்க போதும். என்ன சொல்லுவோம், யாராவது நம்ம கேட்டா விடுதலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இந்த கௌரவம் இருந்தா போதும், எங்கிட்ட இருக்கிற என்னுடைய மதிப்பு போதும், என்ன நாய்க்குட்டின்னு சொன்னியா, உங்ககிட்ட இருந்து நம்ம நன்மை பெறமாட்டோம்னு சொல்லியிருப்போம். அதான் அந்த தாழ்மை. என்ன அருமையா கேட்டாங்க, உண்மைதான் ஆண்டவர், நீங்க சொன்னது உண்மைதான், பிள்ளையுடைய அப்போ நாய்க்குட்டிகளும் போடக்கூடாது, ஆனா நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கே தினமே ஐயா. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், ஏமா விசுவாசம் பெருசு, போ பிள்ளை வந்து சுகமானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேலருக்குள்ளால நான் இப்படிப்பட்ட விசுவாச பாட்டு. தேவன் நம்மள வாசம் பண்ணுவார். நம்முடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, வம்போடு அல்ல தாழ்மையோடு தேவ சமூகத்துல போவோம். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். 4வதாக அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். பாருங்க, தாழ்மையோடு இருக்கும்போது நம்மை நோக்கி பார்ப்பார். இதையும் நீங்களும் நானும் சிந்திக்கணும். சங்கீதம் 138:6 வாசிக்கிறோம். என்னன்னு சொன்னா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார், நோக்கி பார்க்கிறார். இந்த தாழ்மையை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே தாழ்மைன்னு சொல்லுவோம் நம்ம, ஆனா இந்த தாழ்மை பாருங்க. ஆகார் ஒரு வேலைக்காரி, ஆப்ரகாம் சாராளுக்கு வேலை பார்க்கிறவங்க. ஆகார் ஆண்டவர் ஆப்ரகாம்கிட்ட சொல்றாரு, ஏமா நான் உனக்கு ஒரு சந்ததி உண்டாக்க போறேன்னு. சந்ததி 75 வயதுலயும் இல்ல, 80லயும் இல்ல, இல்ல இஸ்மவேல் இஸ்மவேல் பிறக்கவும் இல்ல. அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தோட நடந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் ஒரு நாள் சாரால்கிட்ட கேக்குறாங்க, ஏமா ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இனிமே எங்கம்மா உனக்கு பிள்ளை பெறப்போகிறது. அப்பதான் ஆகார் சொல்லுவாங்க, என் வேலைக்கார பொண்ணு இருக்கிறா இல்லையா, ஏன்னா அந்த நாட்களுடைய பழக்கம் அது, இதை நீ எடுத்துக்கோ, எடுத்து அவள் மூலமாக எனக்கு ஒரு சந்ததி உண்டு பண்ணுன்னு சொல்லுவார். ஆகாரோடு அவர் சேர்ந்த பின்பு ஆகார் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இப்ப அழகவன்ச்சிடுங்க, சாராள் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆகார் மூலமாக ஆபிரகாம் சந்ததி வளரப்போகிறது என்கிற ஒரு நிலைமை பாத்துடுங்க, நிலைமை இதுதான் நிலைமை. அப்ப இவங்க வந்து ஓடி போறாங்க, ஏன்னா சாராள் வந்து கஷ்டப்படுத்துறாங்க. ஆகார் ஓடி போறாங்க, அழகவனிங்க, ஆகார் ஓடி போறாங்க, ஏன்னா தாராள் கஷ்டப்படுத்தினதுனால ஓடி போறாங்க. ஓடி போற அந்த ஆகாரை பார்த்து ஒரு தேவதூதன் வர்றாரு. தேவதூதன் ஆகார்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, அம்மா எங்க இருந்து வர? அப்பதான் ஆகார் சொல்லுவாங்க, என் நாச்சியார் இடத்துல இருந்து வரேன், ரொம்ப துன்பப்படுறாங்க, ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள்ட்ட இருந்து வரேன்னு சொல்லு. அப்ப தேவதூதன் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஆகாரை பார்த்து நீ என்ன செய், திரும்பி போய் நாச்சியாருக்கு என்ன செய், அடங்கி இரு. ஐயா யாராவது செய்வோமா, ஐயா கொஞ்சம் யோசிங்க, நம்ம செய்வோமா, கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பாராம் என்னுடைய தாழ்மை. அப்ப அந்த தேவதூதன் சொன்னதுக்கு அந்த அம்மா ஒரு பதிலும் சொல்லவில்லை. நான் எப்படி போவேன், இன்னும் துன்பப்படுத்துகிறாங்களே, எதுக்கு போறேன், எனக்கு மானம் கிடையாதா, ரோஷம் கிடையாதா? புரியுதா அந்த வேர்ட்ஸ், மானம் ரோஷம் புரியுதா? புரியல, அப்படிதானே புரியுதா? எனக்கு என்ன கௌரவம் இல்லையா, நான் எந்த எண்ணம், எந்த குலம், எந்த குடும்பம், எங்களுக்கும் பேச தெரியும், புரியுதுல்ல, எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கிளவி என்னை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாருல, நான் திருப்பி கேட்டனா அவ என்ன செய்வா, நான் கொண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. சரி, இந்த அம்மா தேவதூதன் சொல்லாம் போய் அடங்கிருன்றான், அடங்கிரு அப்படின்றான். நீ போய் இருன்னு சொல்லல, போய் இரு நான் அவள்கிட்ட பேசிக்கிட்டேன் அப்படி சொல்லல, நீ போய் அப்படி கீழே அடங்கிரு. அப்போதுதான் தேவதூதன் சொல்லுவான், ஆசார பார்த்து என்னன்னு சொன்ன, ஆண்ட உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறகு போது இஸ்மவேலன் பெயர் போடு, அவன் பெருகி இருப்பான். எப்போ எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங் கொடுப்பாங்க பாத்தீங்களா இஸ்மாயில பத்தி, இன்னைக்கும் அவங்க தான் ஆபிரகாம் சந்ததிக்கு ஒரு முள்ளாக இருக்கின்றார். அப்பதான் ஆகார் சொல்லுவார், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் போடுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காண்பார், கர்த்தர் நம்மை காண்பார். எப்போதுன்னா எனக்கு இந்த பணிவு நாவி இருக்குமே ஆனால் தேவன் நிச்சயமாக என்னை காண்பார். கடைசியாக 5வது ஆண்டவர் மீகா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். 6:8 சொல்லுவாங்க, என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அழகாக கேட்பார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அழகம் நீங்க, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், நன்மை, இரக்கத்தை சிநேகி, நன்மை, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, அது நன்மை. இது அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உண்டத்தில் கேட்கிறார். மூணு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அவருக்கு முன்பாக என்ன செய்யணும், தாழ்மையோடு நடக்க வேண்டும். ஞாபகத்தில் வச்சுடுங்க, நன்மைன்னு சொன்ன என்ன, இன்றைக்கு எனக்கு ஒரு நான் விரும்புகிற ஒரு கார் எனக்கு கிடைச்சதுன்னா நன்மை. ஆண்டவர் சொல்ற நன்மையை பாருங்களேன், என்ன செய்யற, நியாயம் செய், அது நன்மை, இரக்கம் செய், அது நன்மை. இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்டியானிட்டி எவ்வளவோ மாறி போச்சு, வாங்குவது நன்மை, இங்க என்ன செய்யற, கொடுப்பது நன்மை என்றார். அதனால தான் பவுல் சொல்லுவார், என்னது வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எப்பா நன்மை இருந்ததுன்னு உனக்கு சொல்லியாச்சு, நாங்க உனக்கு சொல்லியாச்சு, அது என்னது நியாயம் செய், இரக்கம் செய், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாயிரு. இந்த மூணும் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா தாழ்மையா இருக்கிறது ஒருபோதும் பிடிக்காது நமக்கு. எப்படி தாழ்ந்து போவேன்னா, எங்க எண்ணம் என்ன எண்ணம் சரியா, ஒரு மானுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன மான், அது கௌரிமான். நாங்க எந்த எண்ணம், கௌரிமான் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. எவ்வளவு பெருமை பாருங்க. நம்ம எண்ணத்தை பற்றி பெருமை பாராட்ட கூடாது என்று நான் சொல்லவில்லை, அது தாழ்மைக்கு விரோதமாக போகக்கூடாது. தாழ்மையோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுங்க, கௌரிமான் என என்ன செய்யணும், கௌரிமான் என என்ன செய்யணும், எந்த தீமையும் தங்களுக்குள்ள வர்றதுக்கு விடக்கூடாது. சத்ருணம் ஒரு தீமை நான் செய்தேன்னா அதுக்கு பிறகு என்ன இருக்கக்கூடாது, நான் உயிரோடு இருக்கக்கூடாது. பாருங்க இந்த எண்ணத்தை பத்தி சொல்லுவோம், ஆனா செய்யறது பிசாசுக்கு எண்ணத்தை சொல்லுவோம். செய்யும் பாருங்க, நான் இந்த எண்ணம், ஆனா செய்யறது பிசாசுன்னு கிரியை இல்ல, இல்ல இந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்குரிய காரியத்தை செய்து பாருங்க. ஒருவேளை நன்மை இருக்கலாம், செகுலரா பேசுறேன், ஆனா வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, நியாயம் செய், இரக்கம் செய், தேவனுக்கு முன்பாக நீ உன்னை முழுவதுமாக தாழ்த்திக்கோ. மாயா என் சொல்லோ என்று சொல்லப்படுகிற ஒரு போயிட் இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாய்ஸ் பார்த்துடுங்க, அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கோட்ஸ், சேயிங்ஸ் இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சும்மா கூகுள் பண்ணா போதும், மாயா ஏஞ்சலோ என்று சொல்லிட்டு போட்டு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கோட்ஸ் போட்டீங்கன்னா எக்கச்சக்கம் வரமாதிரிங்க. ஒரு முறை அவங்களை இன்டர்வியூ பண்ணாங்க, பிரையன் கம்பிள் என்று சொல்லுறவர் அவரை இன்டர்வியூ பண்றாரு, டுடே ஷோலாம் இன்ட்ரி பண்ணாங்க. இன்ட்ரி பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த அம்மாட்ட, என்ன கேட்டாங்கன்னா, ஏமா வாட்ஸ் யுவர் கோல் இன் யுவர் லைஃப், உன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வெரி குட் கிறிஸ்டியன், ஞாபகத்தில் வச்சிருந்தேன், ஷீ இஸ் எ வெரி குட் கிறிஸ்டியன். அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஐ வாண்ட் டு பி எ கிறிஸ்டியன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களிடத்துல எந்த இடத்துல யாராவது நம்ம பத்தி கேட்டா வெட்கப்படாம சொல்லுவான், எமக்கு கிறிஸ்டியன். ஏன் சொல்ல சொன்னாங்க, ஐ வாண்ட் டு பி எ கிறிஸ்டியன். அப்ப இந்த இன்டர்வியூ கேட்டாரு, ஏன் சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் நீ யாருன்னு கேட்டா கிறிஸ்டின் சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்ன சொன்னா, தட் சூன் இவ்வளவு சீக்கிரம் கிறிஸ்டியனா ஆயிட்டியம்மா அப்படின்னு கேட்பேன். காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவண்டத்தில் இருந்த தாழ்மை என்னிடத்தில் என்று வருகிறதோ அன்றுதான் நான் ஒரு கிறிஸ்தவன். சோ ஐ வாண்ட் டு பி எ கிறிஸ்டியன் அப்படி என்று சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய காம்படிஷன், இந்த காம்படிஷன் நிறைந்த உலகத்துல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயர்த்த வேண்டுமே ஆனால், என்னிடத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால், என்னுடைய ஜபத்தை அவர் கேட்க வேண்டுமே ஆனால், அவர் விரும்புகின்ற காரியம் வேற ஒன்றும் அல்ல, தாழ்மையாக தாழ்மையா. ஒரு வேதத்துல மிகப்பெரிய ஒரு ஜபம், அழகான ஜபம் பண்ண ஒரு சாலமா, ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரத்தில் பண்ணுவார், மிகப்பெரிய ஒரு ஜபம். அந்த ஜபத்தை அவர் பண்ணி முடிக்கும்போது அவருடைய ஆலயம், தேவன் காக்க அவர் கட்டின அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால நிரம்பி இருக்கும். ஜோம நிறு போய் தூங்குவார், அன்னைக்கு நிறைய கடா வெட்டினாங்க, பலி செலுத்தினாங்க, சாப்பிட்டாங்க, போய் தூங்குவார். தூங்கும்போது அவனை ஆண்டவர் எழுப்புவார், எழுப்பி அவன்கிட்ட சொல்லுவார். சாலமண்டத்துல ரெண்டு நாளாக நம்ம ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என்ன சொல்லுவார்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என்று அன்று தங்களை தாழ், தங்களை தாழ், தாழ்மை இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்மையின் ஒரு மிக உயர்ந்த ஒரு தன்மை தான் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறுவது. ஒருமுறை எஸ்ரா அவர் ஒரு ஜபத்தை கூட்டுவார், ஆகாவன் நதி என்ற எஸ்ரா எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும், எல்லாரையும் கூட்டுவார். கூட்டும்போது அவர் அந்த ஜபத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பார், என்ன சொல்லுவார் தெரியுமா, என் தேவனுக்கு முன்பாக எங்களை ஆழ்த்துவதற்கு நாங்கள் ஜபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தன்மை என்னுடைய நிலைமை, இன்றைக்கு இந்த தாழ்மையோடு இருக்குமே ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தமிழ் பாடல ஒரே ஒரு சரணத்தை பாடி நம்ம முடிப்போமா? ஜபிப்போம். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இருப்போம். இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நம்ம பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல காணப்படலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்தும்படி தாழ்மையை அணிந்திருக்க எங்களுக்கு பலன்தான் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனிடத்துல நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. தாழ்மை உள்ளவனுடைய ஜபத்தை நீர் கேட்பீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனை நீர் நோக்கி பார்ப்பீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த தாழ்மை உள்ளவன் நன்மையை தெரிந்து கொண்டானே, ஆனால் அந்த நன்மை தான் அவனுடைய தாழ்மை என்பதையும் பார்த்தோம் ஆண்டவரே. இப்ப ஏற்பட்ட ஜனங்கள் மேன்மையாக்கப்பட்டார்கள், சரித்திரத்தில் இடம்பெற்றார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே. உலகம் கற்றுத்தருகிற காரியங்களே அல்ல, வேதம் சொல்லுகிறபடி எங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு அருள் தாரம். குறைகள் குற்றங்களையும் மன்னியும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.